வெல்கம் டு வேர்ட்ஸ் ஆஃப் லைஃப்.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
வி ஆர் ஸ்டடிங் த்ரூ த பைபிள் அண்ட் வி ஹவ் நவ் கம் டு 1 கொரிந்தியன்ஸ்.
வேதாகமம் முழுவதும் என்ற இந்த வேத பாடத்திலே நாம் இப்பொழுது 1 கொரிந்தியருக்கு வந்திருக்கிறோம்.
ட்ரைங் டு கெட் எ ஓவரால் வியூ ஆஃப் எ புக் ராதர் தென் கோயிங் இன் டு ஈச் வேர்ஸ்.
ஒவ்வொரு வசனத்தையா படிப்பதற்கு பதிலாக இந்த முழு புத்தகமும் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம்.
1 Corinthians 1 verse 2 says, Paul is writing to the church of God which is at Corinth.
1 Corinthians 1 அதிகாரம் 2 வசனத்திலே கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டதான சபைக்கு எழுதுகிறதாக சொல்கிறார்.
And here is the two things mentioned, the church of God and Corinth.
இங்கே தேவனுடைய சபை கொரிந்து என்கிற இரண்டு காரியங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது.
This is not talking about the church all over the world.
உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சபைக்கு இது பேசுவதில்லை.
It is the local church of Christ or God in Corinth.
கொரிந்துவிலே உள்ளதான கிறிஸ்துவின் அல்லது தேவனுடைய ஸ்தல சபை.
And Corinth is the city.
கொரிந்து என்பது ஒரு பட்டணம்.
God wants local churches in every part of the world.
இந்த உலகத்தின் ஒவ்வொரு பகுதியிலேயும் இவ்விதமான ஸ்தல சபைகள் உண்டாக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
Not just individual believers.
தனித்தனியான விசுவாசிகள் அல்ல.
That's good.
அதுவும் நல்லதுதான்.
An individual believer who is a witness.
ஒரு தனிப்பட்ட விசுவாசி சாட்சியாக இருக்கிறார்.
In a home that's a witness or believer witness in his office.
குடும்பத்திலே சாட்சியாக இருக்கிறார் அல்லது அலுவலகத்திலே சாட்சியாக இருக்கிறார்.
In addition to all that, there must be a local church witness.
இவைகளுக்கு கூட நாம் ஸ்தல சபையிலே ஒரு சாட்சி இருக்க வேண்டும்.
And that is the place where the light will shine like a lampstand in a city.
ஒரு பட்டணத்திலே விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட பிரகாசிக்கக்கூடிய விளக்கை போல அந்த ஸ்தல சபையானது இருக்கிறது.
So think of these two things, the local church of God and the city of Corinth.
ஆகவே கொரிந்து பட்டணம், தேவனுடைய ஸ்தல சபை, இந்த இரண்டையும் எண்ணி பாருங்கள்.
Now there are two possibilities.
இப்பொழுது இரண்டு சாத்தியங்கள் உண்டு.
One, the church of God will be a bright burning light in this city and draw those who are interested in the light.
இந்த பட்டணத்திலே இந்த ஸ்தல சபையானது, தேவனுடைய சபையானது பிரகாசிக்கிற விளக்காக இருந்து அந்த பட்டணத்திலே இருக்கக்கூடிய தேவபக்தி உள்ளவர்களை அங்கே இழுக்கும்.
Or the city of God, that worldly spirit in the city can come inside the church and take off the light.
மறு சாத்தியம் என்னவென்றால், இந்த கொரிந்து பட்டணம் என்ற இந்த உலகமானது சபைக்குள்ளாக ஊடுருவி அதனுடைய வெளிச்சத்தை நீக்கிவிட முடியும்.
Or remove the light altogether or dim it tremendously.
அந்த முழுமையான வெளிச்சத்தையும் நீக்கிவிட முடியும் அல்லது அதிகப்படியாக அந்த வெளிச்சத்தை மங்க செய்ய முடியும்.
And in Corinth what happened was the spirit of the world got into the church and the light was almost gone.
கொரிந்து சபையில் நடந்தது என்னவென்றால், இந்த உலகத்தின் ஆவி உள்ளே பிரவேசித்து அங்க இருக்கக்கூடிய தேவனுடைய வெளிச்சமானது முழுமையாய் போய்விட்டது.
Instead of the church influencing the city had corrupted the church.
சபையானது அந்த பட்டணத்திலே ஒரு தாக்கத்தை விளைவிப்பதற்கு பதிலாக அந்த பட்டணமானது சபைக்குள்ளாக ஒரு தாக்கத்தை விளைவித்து விட்டது.
And there were many things wrong in this church in Corinth.
கொரிந்து சபையிலே பல தவறான காரியங்கள் இருந்தது.
There was immorality.
அங்கே ஒழுக்க கேடு இருந்தது.
There were people taking each other to court.
ஒருவரை ஒரு வழக்கு மன்றத்துக்கு எழுத்துச் சென்றார்கள்.
And some of them didn't believe in the resurrection.
ஒரு சிலர் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கவில்லை.
Lot of confusion concerning the gifts of the Holy Spirit.
பரிசுத்தாவின் வரங்களை குறித்து பலவிதமான குழப்பங்கள்.
And also concerning the Lord's table, lot of misuse there and abuse.
கர்த்தருடைய பந்தியும் கூட தவறாக பயன்படுத்தப்பட்டது.
Lot of pride in their own cleverness because these are all clever people in Corinth.
கொரிந்துவிலே இருந்தவர்கள் புத்திசாலிகளாக இருந்தவர்களினாலே தங்களுடைய அறிவு நிமித்தமாய் வந்த மேட்டிமை காணப்பட்டது.
But since there were a few good things there,
ange oru sila nalla kaaryangal kaanapattapadinaale,
Paul writes to correct these people, he starts with a few good things.
Paul ivargalai seerthirthu mudiyai oru kadithathai ezhudum bodhu avar aarambathile andha nanmiyana kaaryangalai kurippidugirar.
Inspired by the Holy Spirit,
parisutha aavinaale eevapattavar.
That's a good example for all of us to follow.
Nam ellarume pinpatrum mudiyana oru nalla maadhiri.
When you want to correct somebody,
neengal yaarayavadhu
thirutha children,
ungal pilligal,
somebody in the church,
sabaiyil ulla yaaravadhu,
your servant,
ungalde velaikaaragal,
anyone,
யாராக இருந்தாலும்,
start with appreciating even if there's a little bit of good there.
அங்கே ஒரு சிறு நன்மை காணப்பட்டாலும் முதலாவது அதை பாராட்டி பேசுங்க.
That will make the correction more readily accepted.
இப்படி நீங்கள் இந்த அணுகுமுறையை பின்பற்றும் பொழுது அந்த சீர்திருத்தலை அவர்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்வார்கள்.
It's like writing with a chalk on a blackboard.
ஒரு கரும் பலகையிலே சாக் பீஸிலே எழுதுவது போல.
If there is no blackboard,
கரும் பலகை இல்லை என்றால்,
even if you have a chalk,
உங்களுக்கு சாக் பீஸ் இருந்தால்,
you'll be only writing in the air, nobody can see what you're writing.
நீங்கள் காற்றிலே தான் எழுதிக் கொண்டிருப்பீர்கள், யாருமே அதை பார்க்க முடியாது.
You got to first get the blackboard.
முதலாவது உங்களுக்கு கரும் பலகை ஆயத்தம்
பண்ண வேண்டும். Write on it, everybody can see every word, every letter.
அப்பொழுது ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கும்படியாக நீங்கள் எழுதுகிறீர்கள்.
So the blackboard is appreciating people.
ஆகவே இந்த கரும் பலகை என்பது ஜனங்களை மெச்சிக்கொள்வதாகும்.
On that you can write your words of correction.
அந்த அதன் மீது நீங்கள் சீர்திருத்தலின் வார்த்தை எழுதலாம்.
If you don't appreciate, you don't have the blackboard.
நீங்கள் பாராட்டி பேசவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு எழுதுவதற்கென்று கரும்பலகை இல்லை.
Even in Revelation 2 and 3 we find that Jesus appreciated before he corrected.
வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களிலே அவர் ஒவ்வொரு சபையினுடைய குறையை சுட்டி காண்பிக்கும் முன்னதாக அந்த நல்ல காரியங்களை பாராட்டி பேசினார்.
Paul says in verse 4 of 1 chapter 1.
1 அதிகாரம் 4 வசனத்திலே பவுல் சொல்கிறார்.
I thank God always concerning you.
உங்களை குறித்து நான் எப்பொழுதும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
Imagine starting like that to a church with all these problems.
இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ள சபைக்கு இப்படி எழுத ஆரம்பிக்கிறார் எப்படி என்று பாருங்கள்.
I'm sure your family and your children are not so bad.
உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய பிள்ளைகளும் அந்த அளவுக்கு மோசமாக இல்லை.
Involved in immorality.
ஒழுக்க கேட்டிலே
each other to court.
ஒருவர் வழக்கு மன்றத்துக்கு எடுத்துச் செல்வது.
No.
இல்லை.
Your children are not doing all that.
உங்களுடைய பிள்ளைகள் இதையெல்லாம் செய்வது.
And yet how little you appreciate them.
ஆனாலும் நீங்கள் எவ்வளவு குறைவாய் அவர்களை பாராட்டுகிறீர்கள்.
How little you appreciate your wife or your husband.
உங்களுடைய கணவனையோ மனைவியோ எவ்வளவு குறைவாய் பாராட்டுகிறீர்கள்.
How quick you are to correct them.
ஆனால் சீர்திருத்துவதற்கு எவ்வளவு விரைவாய் இருக்கிறீர்கள்.
And the correction very often takes no effect.
அடிக்கடி இந்த சீர்திருத்தலுக்கு பலன் இல்லாமல் போய்விடுகிறது.
And they get offended.
அது மட்டுமல்ல அவர்கள் மன தாங்கல் அடைகிறார்கள்.
பிகாஸ் யூ டிட் நாட் ஹேவ் அ பிளாக் போர்டு.
ஏனென்றால் உங்களுக்கு எழுதுவதற்கு கரும் பலகை இல்லை.
சோ ஹியர்ஸ் தி பிளாக் போர்டு.
ஆகவே இங்கே தான் அந்த கரும் பலகை. ஆறாம் வசனத்தில் நான் உங்களுக்கு எடுத்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று
சொல்கிறேன். நோ லைஸ் ஹியர், நோ ஃபிளாட்டரி.
இங்கே எந்த முகஸ்துதியும் இல்லை, எந்த பொய்யும் இல்லை.
ஹி டசன்ட் சே ஆல் ஆஃப் யூ ஆர் வெரி ஸ்பிரிச்சுவல் பிகாஸ் தட்ஸ் நாட் ட்ரூ.
நீங்கள் எல்லாருமே ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லவில்லை, ஏனென்றால் அது மெய்யல்ல.
பட் ஹி லுக்ஸ் ஃபார் தி ஃபியூ குட் திங்ஸ் ஹி கேன் சீ அண்ட் பிரேசஸ் காட் ஃபார் தட்.
ஆனால் அவர்களிடத்திலே சில நல்ல காரியங்கள் இருக்கிறதா என்று பார்த்து அதற்காக தேவனை துதிக்கிறார்.
டோன்ட் ஃபிளாட்டர் அண்ட் டோன்ட் டெல் லைஸ் வென் யூ அப்ரிஷியேட்.
நீங்கள் யாரையாவது பாராட்டி பேசும்பொழுது முகஸ்துதி செய்ய வேண்டாம், பொய்யையும் சொல்ல வேண்டாம்.
அண்ட் டோன்ட் ஹேவ் எனி அல்டீரியர் மோட்டிவ் டு கெட் சம்திங் ஃபார் யுவர்செல்ஃப்.
உங்களுக்கென்று ஒன்றை பெருமுடியாக உள்நோக்கம் வைத்து நீங்கள் பேச வேண்டாம்.
இஃப் தேர் இஸ் அன் அல்டீரியர் மோட்டிவ் லெட் இட் பீ தட் தி அதர் பர்சன் வில் பி பிளஸ்ட்.
உள்நோக்கம் அப்படியே இருக்குமானால் மற்றவன் எப்படியாவது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என நோக்கம் இருக்கட்டும்.
So I thank God for you.
ஆகவே உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்.
For the grace of God which you received in Christ.
நீங்கள் பெற்ற தேவ கிருபைக்காக.
And for the tremendous gifts you have in speech and knowledge.
பேச்சிலேயும் அறிவிலேயும் நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய நல்ல வரங்களுக்காக.
And the testimony of Christ was confirmed in you.
கிறிஸ்துவின் சாட்சி உங்களுக்குள்ளாய் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது.
And you are not lacking in any gift.
நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாக
இருக்கிறீர்கள். Notice what he says.
என்ன சொல்கிறார்?
He doesn't say you are not lacking in any grace or fruit. He says you are not lacking in any gift.
எந்த ஒரு கிருபையிலேயும் கனியிலேயும் குறைவுபட்டவர்கள் அல்ல என்று சொல்லவில்லை, ஆனால் வரங்களிலே குறைவில்லாதவர்களாக
இருக்கிறார். There are a lot of fruit of the spirit lacking there.
இங்கே எவ்வளவோ ஆவியின் கனிகள் குறைவுபட்டிருக்கிறது.
So he doesn't tell any lies.
அங்கே ஒரு பொய் சொல்லவில்லை.
But they had so many gifts.
ஆனாலும் பல வரங்களை
பெற்றார். So he appreciated that.
ஆகவே அவர்களை பாராட்டி.
For example,
உதாரணம்.
A young person is very zealous but very foolish.
ஒரு வாலிபன் வைராக்கியமாக இருக்கிறான் ஆனாலும் புத்தியீனமாக
இருக்கிறான். How will you encourage him?
நீங்கள் அவனை எப்படி உற்சாகப்படுத்துவீர்கள்?
You don't say you're a very wise man.
நீ மிகுந்த ஞானி என்று சொல்ல
மாட்டீர்கள். He's not.
இல்ல அவன் ஞானி.
But you have to say I appreciate your tremendous zeal for the Lord.
நீ தேவனுக்கென்று கொண்டிருக்கிற வைராக்கியத்துக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
But I want to say in some of those things you may lack wisdom in what you do.
ஆனாலும் ஒரு சில காரியங்களிலே நீங்கள் செய்கிறதிலே ஞானம் இல்லாமல் செய்கிறீர்கள்.
That's the way sometimes we must talk to our teenage children.
இப்படித்தான் சில சமயங்களிலே வாலிப பருவத்தை அடைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளிடம் பேச வேண்டும்.
What is good.
நல்ல காரியங்களை பாராட்டி பேசுங்கள்.
If they help in the house, appreciate it.
வீட்டிலே அவர்கள் உதவி செய்தால் அதை பாராட்டி பேசுங்கள்.
They say, he said, I'm thankful that you are also waiting for the return of Christ.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள் என்றும் சொல்கிறார்.
And he expresses his faith.
அதோடு கூட அவருடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும்.
The Lord will make you blameless in that day.
கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்க முடியாது, தேவன் உதவி செய்வார்.
So therefore, please listen to what I'm saying.
ஆகவே இப்பொழுது நான் சொல்கிற காரியங்களை கவனித்து கேளுங்கள்.
Because I want you to be blameless in the final day.
கடைசி நாளிலே நீங்கள் குற்றமற்றவர்களாக இருக்க முடியாது நான் விரும்புகிறேன்.
And he says, God is faithful to do it.
தேவன் அதை செய்வதற்கு 9 வசனத்திலே உண்மையாக இருக்கிறார்.
He says, I'll start my exhortation.
இப்பொழுது நான் என்னுடைய புத்திஸ்மதியை ஆரம்பிக்கிறேன்.
There's a lot of division and disagreement among you. I want you to be of the same mind and the same judgment.
உங்கள் மத்தியிலே பிரிவினைகள் இருக்கிறது. ஆகவே நீங்கள் எல்லாரும் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறேன்.
And he says, I've been told by the family of Chloe in your church that there are quarrels among you.
உங்களுடைய குடும்பத்திலே பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இருக்கிறது என்று குலவையாளின் வீட்டார் எனக்கு சொன்னார்கள்.
Chloe must have been a God-fearing family there in Corinth.
கொரிந்துவிலே குலவையாளின் விட்டார் அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுவதாக இருந்திருப்பார்கள்.
They were concerned about all the wrong things going on there.
அங்கே நடக்கிற பல தவறான காரியங்களை குறித்து கவலை அடைந்திருப்பார்கள்.
I'm sure they went to the elders first.
முதலாவதாக அங்குள்ள மூப்பரிடத்தில் சென்றிருப்பார்கள் என்று நம்புகிறேன்.
They saw that after some months no change, the elders couldn't do anything.
எவ்வளவு மாதங்கள் கழித்து மூப்பொருளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்பதை பார்க்கிறார்கள்.
So they said.
ஆகவே அவர்கள் சொல்கிறார்கள்.
So they prayed about it.
இதை குறித்து ஜெபித்திருப்பார்கள்.
We better write to the apostle.
நாம் அப்போஸ்தலருக்கு எழுதுவோம் என்று சொல்லி
தீர்மானித்தார். You know, it's good to have an apostle over a church because in such situations you can write to somebody.
இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஒரு சபைக்கு அப்போஸ்தலர் இருப்பது நல்லது. ஏனென்றால் இதை நீங்கள் அவருக்கு எழுதலாம்.
Think if there was no apostle for this church.
இந்த சபைக்கு அப்போஸ்தலர் இல்லாதிருந்தால் என்ன நடந்திருக்கும்?
No correction would have come.
அங்கே எந்த ஒரு சீர்திருத்தலும் நடந்திருக்காது.
The elders were not able to handle the situation.
என்றால் மூப்பர்கள் அந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்கு முடியவில்லை.
You know, an apostle is like a father for small children.
ஒரு அப்போஸ்தலன் சிறு பிள்ளைகளுக்கு தகப்பனை போல இருக்கிறார்.
Is it good for small children to have a father?
சிறு பிள்ளைகளுக்கு தகப்பன் இருப்பது நல்லதா?
Think of orphans without a father.
தகப்பனை இல்லாத அனாதைகளை எண்ணி பாருங்கள்.
In the New Testament, every church had an apostle.
புதிய ஏற்பாட்டிலே ஒவ்வொரு சபைக்கும் ஒரு அப்போஸ்தலன் உண்டு.
And he was not like a pope controlling everything. He was not elected.
அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல. அவர் போப்பை போல எல்லாவற்றிற்கும் அதிகாரம் செலுத்துகிறார்.
How does a father become a father? Not by election.
ஒரு தகப்பன் எப்படி தகப்பனாய் மாறுகிறார்? ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பதனாலே அல்ல.
He gives birth to the child and becomes a father.
ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறபடினாலே அவர் தகப்பனாய் மாறுகிறார்.
So these apostles planted churches and that's how they became a father.
ஆகவே இந்த அப்போஸ்தலர்கள் சபையை ஸ்தாபித்தபடினாலே அப்போஸ்தலர்களாய் மாறினார்கள்.
And they were elders to the elders.
அவர்கள் மூப்பொருளுக்கு மூப்பராய் இருக்கிறார்கள்.
Just like the elders in the local church were elders to the people there.
அங்கே ஸ்தல சபையில் இருக்க மூப்பர்கள் அந்த ஜனங்களுக்கு மூப்பராய் இருப்பது போல.
So the elders had authority over the local church and the apostles had authority over the elders.
ஆகவே மூப்பொருளுக்கு ஸ்தல சபையின் மீது அதிகாரம் இருந்தது. அதே போல அப்போஸ்தலருக்கு மூப்பொருள் மீது அதிகாரம் இருந்தது.
That is the New Testament pattern but it's very rarely seen in the world today.
இதுதான் புதிய ஏற்பாட்டு முறைமையாக இருக்கிறது. ஆனால் மிகவும் இந்த உலகத்திலே பார்ப்பது அரிது.
Today we have this pyramid structure where one man at the top controls different levels like the multinational companies.
இன்றைக்கு பல உலகளாவிய கம்பெனிகளை போல பிரமிடுகளை போலத்தான் என்ற அமைப்பு இருக்கிறது.
Or we have independent churches where everybody does whatever they like.
அல்லது தாங்கள் விரும்புகிறபடி செய்யக்கூடியதான சுயாதீனமான சபைகள் அங்கங்கே பரவி இருக்கு.
But to see churches like this where there's an apostle planting a church and being a father is so rare.
இதே போல ஒரு அப்போஸ்தலன் சபையை ஸ்தாபித்து அந்த சபைகளுக்கு அவர் அப்போஸ்தலா இருப்பதை பார்ப்பது கடினம்.
That is the New Testament pattern.
ஆனால் இதுதான் புதிய ஏற்பாட்டு முறைமை.
And thank God that there was someone like that to whom Chloe could write.
குளோவியால் எழுதக்கூடியதான ஒரு நபர் இருந்தபடினாலே தேவனுக்கு நன்றி.
And I can see that Chloe was a God fearing man so he didn't fear men.
குளோவியால் தேவனுக்கு பயந்த மனிதனா இருந்தபடினாலே மனிதர்களுக்கு பயப்படாதவனா இருந்தான்.
He didn't tell Paul like some brothers would say, oh please don't mention my name, don't say I told you all this.
இதெல்லாம் நான் சொன்னேன் என்று தயவு செய்து சொல்ல வேண்டாம், இதை நான் சொன்னேன் என்று எழுத வேண்டாம் என்று அவன் கேட்கவில்லை.
There was no time for Paul to write back and say shall I mention your name.
உங்களுடைய பெயரை நான் சொல்லவா சொல்ல வேண்டாமா என்றெல்லாம் திரும்பி எழுதி கேட்பதற்கு பவுலுக்கு நேரம் இல்லை.
2-3 months for one letter to reach.
ஒரு கடிதம் போய் சேருவதற்கு 2-3 மாதங்கள் ஆகும்.
சோ he himself must have written in the letter, please quote my name, I am not afraid.
நான் பயப்படவில்லை, என்னுடைய பெயரை வேண்டுமானாலும் போடுங்கள் என்று அவரே சொல்லியிருந்திருக்கலாம்.
He was a very godly man.
அவன் மிகுந்த தேவபக்தியுள்ள ஒரு மனிதன்.
You know, if Chloe had not written that letter to Paul,
குளோவியால் இந்த கடிதத்தை பவுலுக்கு எழுதிராவிட்டால்,
do you know that we would not have had 1 Corinthians at all?
நமக்கு 1 கொரிந்தியன் என்ற புத்தகமே வந்திருக்காது என்று
தெரியும். And then there would have been no 2 Corinthians either.
2 கொரிந்தியரும் நமக்கு கிடைத்திருக்காது.
What a 2 wonderful books we'd have missed in the Bible.
இந்த குளோவியால் இல்லாவிட்டால் வேதத்திலே அருமையாக இந்த 2 புத்தகங்களை நாம் இழந்திருந்திருக்கும்.
Have you valued these 2 books?
இந்த 2 புத்தகங்களை நீங்கள் மதிப்பு
செய்திருக்கிறீர்களா?
இவைகள் மிகவும் அபரிமிதமான புத்தகம்.
1 Corinthians 13.
1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தை எண்ணி பாருங்கள்.
Chloe is responsible for that being written.
அது எழுதப்படுவதற்கு குளோவியால் தான் காரணம்.
When I go to heaven, I want to meet Chloe and thank him very much.
நான் பரலோகத்துக்கு போகும்போது குளோவியாலை பார்த்து கை குலுக்கி நன்றி சொல்லுவேன்.
So, it's good instead of backbiting and gossiping in the local church, write to the older brother who can help the situation.
பிரச்சனை குறித்து ஸ்தல சபையிலே ஒருவருக்கொருவர் புறங்கூறி குறை சொல்லிக் கொண்டிருப்பதை விட ஒரு பொறுப்பான ஒருவருக்கு நீங்கள் கடிதம் எழுதுங்கள்.
And he says, Paul says very openly, he says, I hear there are quarrels among you.
உங்கள் மத்தியிலே பிரிவினைகள் இருக்கிறது என்று நான் அறிகிறேன் என்று வெளியரங்கமாய் சொல்கிறார்.
Quarrels about many things, earthly things for which you take to court, which he says in chapter 6.
ஆறாம் அதிகாரத்திலே பூமிக்குரிய காரியங்களை குறித்து உங்களுக்கு பிணக்குகள் உண்டு, வழக்கு மன்றத்துக்கு செல்கிறீர்கள்.
Quarrels of the gifts of the Holy Spirit, which he speaks about in chapter 14.
14ஆம் அதிகாரத்திலே பரிசுத்தாவின் வரங்களை குறித்த பிரச்சனையை குறித்து அவர் பேசுகிறார்.
Arguments about marriage in chapter 7 he refers to.
திருமணங்களை குறித்ததான வாக்குவாதங்களை அவர் இன்னமாய் 11ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார்.
Chapter 7.
7ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார்.
And here in chapter 1,
இங்கே 1ஆம் அதிகாரத்தில் he
is talking about spiritual divisions. I am of Paul, I am of Paulus, I am of Cephas, verse 12.
ஆவிக்குரிய பிரிவினைகளை குறித்து அவர் பேசுகிறார். நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன், கேபாவை சேர்ந்தவன் என்று சொல்கிறீர்கள்.
Was Paul happy that he had some followers in that church?
தனக்கென்று ஒரு பின்பற்றர்கள் இருக்கிறார் என்பதனாலே பவுல் சந்தோஷப்பட்டாரா?
Oh, I've got a little group of there who are loyal to me.
எனக்கு உண்மையா இருக்கக்கூடிய ஒரு சிறு கூட்டம் இந்த சபையில உண்டு என்று
எண்ணினாரா? Not at all. He's trying to destroy that group.
அந்த கூட்டத்தை அழிக்க முடியாது விரும்புகிறார்.
He says, I was not crucified for you, verse 13.
13 ஆம் வசனத்திலே நான் உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டேனா?
Were you baptized in the name of Paul?
பவுலின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றீர்கள்?
Has Christ been divided?
கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா?
I don't want any of followers of mine over there.
எனக்கு எந்த பின்பற்றர்களும் அங்கே இருக்க தேவையில்லை.
Where do we have Christian leaders like this today who say, I don't want any followers who will follow me?
என்னை பின்பற்றுகிறவர்கள் கூட்டம் என்று இருக்க தேவையில்லை என்று சொல்லக்கூடிய ஆவிக்குரிய தலைவர்கள் இன்றைக்கு எங்கே பார்க்க முடியும்?
He says, now that I hear this, I'm so thankful that I baptized only 2 people in your church.
இப்பொழுது இதை கேட்டவுடனே நல்ல வேளை உங்கள் சபையில் இரண்டு பேருக்கு மட்டுமே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று
சொல்கிறார். Otherwise, all the people I had baptized would think they are followers of me.
இல்லாவிட்டால் நான் ஞானஸ்நானம் கொடுத்த எல்லாருமே என்னை பின்பற்றுவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள்.
And he says, yes, I baptized also the household of Stephanus. They were the first converts.
ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்தேன். அவர்கள் தான் முதலாவது மனம் திரும்பினவர்கள்.
I didn't baptize anybody else.
வேறு யாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை.
See, there were people who felt, if Paul baptized me, I can glory that I was not baptized by some ordinary brother, I was baptized by Paul.
பவுல் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார் என்று சொன்னால் அது மேன்மையான ஒரு காரியம். சாதாரண ஒரு சகோதரன் எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை என்று இதிலே மேன்மை பாராட்டினார்.
People are so superstitious. Even in India we see that.
இந்தியாவிலேயும் கூட இப்படிப்பட்ட மூடத்தனமான நம்பிக்கையுள்ளவர்களை நாம் பார்க்கிறோம்.
They say, I want so-and-so brother to baptize.
இவர் தான் எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும்.
Now, I agree that if you are not sure whether somebody is born again, you should not let him baptize you.
யாராவது ஒருவர் மனம் திரும்பாவிட்டால் அவர் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க அனுமதிக்க கூடாது என்று
நான் சொல்கிறேன். You have no confidence in an elder brother, how can you ask him to baptize you?
ஒரு மூப்பரிடத்திலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அவரிடத்திலே எப்படி ஞானஸ்நானம் பெற முடியும்?
Other than that, don't think your baptism will be more valid or more special if some godly man baptizes.
ஒரு தேவபக்தியுள்ள மனிதர் ஞானஸ்நானம் கொடுக்கிறபடினாலே உங்களுடைய ஞானஸ்நானம் விலை மதிப்புள்ளது என்றெல்லாம் என்ன வேண்டாம்.
Paul refused to baptize people.
பவுல் ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு அவர் மறுத்துவிட்டார்.
Because he didn't want people to think there's something special by Paul baptizing.
பவுல் ஞானஸ்நானம் கொடுப்பதனாலே அது விசேஷத்த ஞானஸ்நானம் என்றதன கருத்து மக்களுக்கு வரக்கூடாது என்று எண்ணினார்.
I also followed this practice.
நானும் இந்த நடைமுறையை
பின்பற்றினேன்
அநேக ஆண்டுகளாக.
Because he says my primary job is not to baptize people, verse 17, but to preach the gospel.
என்னுடைய பிரதானமான வேலை ஞானஸ்நானம் பண்ணுவதல்ல, ஆனால் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதே என்னுடைய பிரதானமான வேலை.
Verse 17, and even that I'm not going to do it with cleverness of speech.
அதையும் கூட நான் புத்திசாலித்தனமாக நான் பேசி அதை செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார். சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்க.
In the first 4 chapters,
முதல் 4 அதிகாரங்களிலே
he speaks about what he calls in verse 18 the word of the cross.
18 வசனத்திலே பார்க்கிறது போல அந்த சிலுவையினுடைய உபதேசம் என்று அவர் பேசுகிறார்.
And what does this word of the cross involve?
இந்த சிலுவையின் உபதேசமானது எதை பற்றியது?
Here for example,
இங்கே பார்க்கிறோம்,
the word of the cross is foolishness to those who are not saved.
சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது.
You know, to tell a person you got to die to yourself.
நீ உனக்காக மரிக்க வேண்டும் என்று சொன்னால்,
don't assert yourself, give up your rights.
உன்னுடைய உரிமைகளை நீ விட்டு கொடுத்து விட்டு அதற்காக போராட வேண்டாம் என்று சொன்னால்,
if you do something good, don't let anybody know about it.
நீ நன்மை செய்தால் அதை யாரும் அறிய வேண்டாம் என்று சொன்னால்,
that's all foolishness to the world.
இந்த உலகத்திற்கு அது பைத்தியமாய் தோன்றும்.
He said, no, if we do good, let everybody know about it.
நன்மையை நாம் செய்தால் எல்லாரும் அதை அறிந்து கொள்ளட்டுமே என்று தான் உலகத்தார் சொல்வார்கள்.
Put up a building as a hospital, let my name be there so everybody knows me.
நான் ஒரு ஆஸ்பத்திரியை கட்டினால் அதில் என்னுடைய பெயர் பெரிதாக பொறிக்கப்படட்டும், எல்லாரும் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்வார்கள்.
The world can't understand the way of the cross.
சிலுவையின் வழியை உலகமானது விளங்கிக் கொள்ள முடியாது.
Because it's foolishness to them.
ஏனென்றால் அவர்களுக்கு அது பைத்தியமாய்
தோன்றும். The Lord says, I'm going to destroy the wisdom of the wise.
இந்த ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழிக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
Here's another proof of the way of the cross.
சிலுவையின் வழிக்கு இன்னொரு அத்தாட்சி இங்கே காணப்படுகிறது.
Verse 26 onwards.
26 வசனம்.
Whom, what type of people has God called into the church?
தேவன் சபைக்கு எவ்விதமான மக்களை அழைத்திருக்கிறார்?
Not many of the highly intelligent people in the world. Verse 26.
26 ஆம் வசனம், உலகத்திலே ஞானிகள் அநேகர் இந்த சபையிலே இல்லை.
Not many people from very big families. I mean high level families.
உயர்ந்த வாழ்க்கை தரம் கொண்ட குடும்பத்தினர் அநேகர் சபையிலே இல்லை.
And whom has God chosen?
தேவன் பெண்ணை யார் தேர்ந்து கொண்டார்?
Foolish people, verse 27.
27 ஆம் வசனம், பைத்தியமானவர்களை தேர்ந்து கொண்டார்.
People who probably came in the last 10 students in the class.
வகுப்பிலே கடைசி 10 ரேங்க் வாங்கினவர்கள்.
And people who are weak.
பலவீனமானவர்கள்.
In the eyes of the world.
உலகத்தின் கண்களிலே பார்வையிலே பலவீனமானவர்கள்.
Verse 28, the base and despise those who are not valued much by worldly people.
உலகம் அவமாக்கும்படி இழிவானவர்களும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார்.
Today look at the Christian church in India.
இந்தியாவிலே உள்ள கிறிஸ்தவ சபைகளை இன்று சற்று கண்ணோக்கி பாருங்கள்.
See how true this is.
இது எவ்வளவு மெய்யா இருக்கிறது என்பதை கண்ணோக்கி பாருங்கள்.
If this is not true of your church is all full of clever people. Probably a bad church.
உங்களுடைய சபையானது ஞானிகளாலே நிறைந்திருக்கிறது, ஏனென்றால் அது செத்த சபையா இருக்கிறது.
If it is like that,
அப்படி ஞானிகளாலே நிறைந்திருக்க மாட்டே சொன்னால் அது சத்தசபையா இருக்கும்.
I'm not saying there should be nobody there.
அங்க யாருமே இருக்க கூடாது.
Paul himself is a clever man.
பவுலே ஒரு ஞானி தான்.
One of the cleverest people in the world in his time.
அவருடைய நாட்களிலே வாழ்ந்த புத்திசாலி மக்களிலே ஒருவர் தான் பவுல்.
He doesn't say not any but not many.
யாருமே இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் அநேகர் இல்லை என்று சொல்கிறார்.
So in the majority,
அவை பெரும்பான்மையானவர்கள்
are those whom the world despises.
இந்த உலகம் அற்பமாய் எண்ணக்கூடியவர்கள் தான் பெரும்பான்மையானவர்கள்.
James chapter 2 it says God has chosen the poor of the world rich in faith.
யாக்கோபு 2 ஆம் அதிகாரத்திலே இந்த உலகத்திலே தரித்திரர்களை ஐசுரங்களாக முடியாய் விசுவாசத்தை தெரிந்து கொண்டார்கள் வேதம் சொல்கிறது.
The other people are too clever, they don't want God.
என்னால் மற்றவர்கள் எல்லாரும் புத்திசாலிகளா இருக்கிற அப்படினால அவங்களுக்கு தேவன் தேவையில்லை.
People who are rich don't need God.
ஐசுரியவான்களுக்கு தேவன் தேவையில்லை
என்கிறார்கள்.
தங்களுக்கு தேவன் தேவையில்லை என்று எண்ணுகிறார்கள்.
So that God has chosen all these weak people so that no one, verse 29, should boast in his presence.
யாருமே அவருடைய பிரசன்னத்திலே பெருமை பாராட்ட கூடாது என்பதற்காக அப்படி செய்தார்.
You know, if I were to ask you,
நான் உங்களை கேட்கிறேன்,
who is more in danger of boasting, a beggar or a rich man?
ஒரு பிச்சைக்காரனா அல்லது ஒரு ஐஸ்வர்யவனா, யார் பெருமை பாராட்டுவதற்கு அதிகமாக
சோதிக்கப்படுகிறான்?
பாராட்டுவதற்கு அதிகமாக சோதிக்கப்படுகிறவன் யார்? வகுப்பில் முதல் ரேங்க் வாங்குறவனா அல்லது கடைசி ரேங்க்
வாங்குகிறான்?
ஆனால் பரலோகத்தில் யாருமே மேன்மை
பாராட்டுவதில்லை.
சபையிலும் கூட யாருமே மேன்மை பாராட்ட முடியாது என்று விரும்பவில்லை.
So God has chosen people so that there's no chance of anybody boasting.
யாருமே பெருமை பாராட்ட கூடாதபடிக்கு ஒரு தருணம் கிடைக்காதபடிக்கு தேவன் ஜனங்களை
தேர்ந்தெடுக்கிறார்.
இதுதான் சிலுவையின்
வழி. So that verse 31, anyone who boasts can boast only in the Lord.
மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட முடியாது.
The same thing you see in chapter 2.
இரண்டாம் அதிகாரத்தில் சிலுவையின் வழி.
He says, when I came preaching to you, I didn't preach with all my cleverness and wisdom which I have.
உங்களிடத்திலே நான் பிரசங்கிக்க முடியாது வரும்பொழுது சிறந்த வசனத்தோடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை.
I have such cleverness.
எனக்கு அப்படிப்பட்ட ஞானம்
இல்லை. But I didn't use that.
ஆனாலும் அதை நான் பயன்படுத்தவில்லை.
I preached a very simple message.
நான் மிகவும் எளிமையான ஒரு செய்தியை உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன்.
And one reason was because you were all babes.
ஒரு காரணம் என்னவென்றால் நீங்கள் எல்லாரும் ஆவிக்குரிய
குழந்தைகளாக இருந்தீர்கள்.
ஒரு குழந்தைக்கு மாம்சமான கிடைக்க இறைச்சியை கொடுத்து விட்டால் அது முழு.
So he says, I could give you fellows only milk.
ஆகவே உங்களுக்கு நான் பாலை மட்டுமே கொடுக்க.
But even that milk, the message that Jesus died for our sins.
இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்கிற ஆவிக்குரிய பால் கூட.
Verse 2.
இரண்டாம் வசனம்.
That also I presented in very clear simple words.
அதையும் நான் எளிய வார்த்தைகளிலே உங்களுக்கு சொன்னேன்.
And he says, I was with you in fear and trembling.
பலவீனத்திலேயும் பயத்தோடும் நான்
உங்களுக்கு. What was he afraid of?
அவர் எதை குறித்து
பயந்தார்? He was not afraid of persecution.
உபத்திரவத்தை குறித்து
பயப்படவில்லை. He was not afraid of people despising his preaching.
தம்முடைய பிரசங்கத்தை அற்பமாக எண்ணிவிடுவார்கள் என்று பயப்படவில்லை.
He said, I was afraid that your faith, verse 5, will rest on my wisdom and not on the power of God.
உங்களுடைய விசுவாசமானது என்னுடைய ஞானத்திலே அமைந்து விடுமோ, தேவனுடைய வல்லமையிலே பலத்திலே அமைந்து விடாதோ என்று நான் பயந்தேன்.
That's a very healthy fear for all preachers to have.
எல்லா பிரசங்கியாரர்களுக்கும் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான ஒரு பயம் இதுதான்.
I speak with my own cleverness that guy's faith may depend on my wisdom.
என்னுடைய ஞானத்தினாலே நான் பேச ஆரம்பித்து விட்டேனால் அவனுடைய விசுவாசமானது என்னுடைய ஞானத்திலே அமைந்து விடும், சார்ந்து
விடும். He said in verse 4, I depended entirely on the Holy Spirit that He would manifest His power.
ஆகவே அவரே தம்முடைய பலத்தை வெளிப்படுத்த முடியாக பரிசுத்த ஆவியே நான் முழுமையாக சார்ந்திருக்கிறேன் என்று ஐந்தாம் வசனத்தில்.
This is a very important word for today where there's so much dependence on psychology in Christian preaching.
இன்றைக்கு கிறிஸ்தவ பிரசங்கத்திலே மனோதத்துவ ரீதியிலே அதிகமாக சார்ந்து கொள்கிறார்கள்.
So much dependence on this method and that method taught by psychologists to influence people.
மக்களுக்கு உள்ளே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண முடியாக மனோரீதியான தத்துவங்கள் எவ்வளவோ உத்திகள் பின்பற்றப்படுகிறது.
There are many management gurus who have written books on how to influence people.
எப்படி மக்களை கவருவது என்பதை குறித்து அநேக மேலாண்மை சார்ந்த குருக்கள் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள்.
And many of those methods are being followed by Christians.
இப்படிப்பட்ட அநேக உத்திகளை கிறிஸ்தவர்கள் பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள்.
Not influencing people by the power of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே ஜனங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை விளைவிக்காதபடி
டெக்னிக்ஸ்
மனுஷிக உத்திகளை கையாண்டு மனிதர்களுக்குள்ளே ஒரு தாக்கத்தை
ஏற்படுத்துகிறார். Only preach the simple of the message of the cross everywhere.
எல்லா இடங்களிலேயும் நான் இந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை மட்டுமே பிரசங்கிக்கிறேன் என்ற பொருள் அல்ல.
Where I find verse 6 people are more mature, I can tell them more mature things.
சேர்ந்தவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறேன் அல்லது மேன்மையான காரியங்களை பேசுகிறேன் என்று சொல்கிறார்.
If you are still failing in the first standard, then I have to keep on teaching you addition.
நீங்கள் முதலாம் வகுப்பிலேயே தோல்வி அடைந்து கொண்டே இருந்தால் நான் உங்களுக்கு கூட்டல் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும்.
There are other people who were with you 5 years ago, now I am teaching them geometry and things like that.
5 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இருந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் வடிவியலை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறேன்.
So you see, in the Christian life also, If somebody lives at a very low level, you can't teach them any more than that.
கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் சரி கீழான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை காட்டிலும் அதிகமாக நாம் அவர்களுக்கு ஒன்றையும் போதிக்க
முடியாது. And one reason why the Corinthians were so low spiritually was because they were so proud of their human abilities.
கொரிந்திய சபை மக்கள் மிகவும் தாழ்வான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்ததற்கு காரணம் என்னவென்றால் அவருடைய திறமைகளை குறித்து அவர்கள் மென்மை பாராட்டிக் கொண்டிருந்தார்கள்.
He says here the wisdom of God is a hidden wisdom which the world cannot understand.
தேவனுடைய ஞானமானது மறைக்கப்பட்டதாக இருக்கிறபடினால் இந்த உலகமானது அதை விளங்கிக் கொள்ளாது.
The world understood it, they would not have crucified Jesus.
இந்த உலகம் அதை அறிந்திருக்குமே ஆனால் இயேசு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்.
Today we think that a lot of people in the world appreciate Jesus.
இன்றைக்கு உலகத்திலே அநேகர் இயேசு கிறிஸ்துவை பாராட்டுகிறார்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அது மெய் அல்ல.
Even today Jesus is rejected by the world.
இன்றைக்கும் கூட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தாலே தள்ளப்பட்டு தான் இருக்கிறார்.
A third rate watered down Christianity may be accepted by the world.
மூன்றாம் தரமாகிய வலிமையில்லாத கிறிஸ்தவர்களை வேண்டுமான இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளலாம்.
The message of the cross and discipleship is rejected by the world today like in the first century.
முதல் நூற்றாண்டிலே நடந்தது போலவே இப்பொழுதும் சிலுவையின் உபதேசத்தையும் சீஷத்துவத்தையும் இந்த உலகமானது தள்ளுகிறது.
Tell people you got to die to yourself to follow Jesus.
இயேசுவை பின்பற்றும்படிக்கு நீங்கள் உங்களுக்காக மரிக்க வேண்டும்.
You can't love God and money.
நீங்கள் பணத்தையும் தேவனை நேசிக்க முடியாது என்றால் யார் இதை ஏற்றுக்கொள்கிறார்?
The world rejects it even today.
இன்றைக்கும் கூட இந்த உலகம் அதை
தள்ளுகிறது. So the path we walk as Christians is a lonely path.
ஆகவே கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் நடக்கக்கூடிய பாதையானது தனியான ஒரு பாதை.
God is with us there.
ஆனாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.
The Lord bless you.
தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Welcome once again to Words of Life.
மீண்டும் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We are studying 1 Corinthians 2 today.
இன்றைக்கு நாம் 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்தை
வாசிக்கிறோம். Beginning from 1 Corinthians 2.
ஒன்று குறைந்த இரண்டாம் அதிகாரத்தில்
trying to understand the message of 1 Corinthians.
ஒன்று குறைந்தினுடைய செய்தியை நாம் விளங்கிக் கொள்ள
முயற்சிக்கிறோம். Let's look at verse 9.
ஒன்பதாம் வசனத்தை நாம் பார்ப்போம்.
I mentioned in our last study these first 4 chapters were dealing with the word of the cross.
நான் கடந்த வேத பாடத்திலே முதல் 4 அதிகாரங்கள் சிலுவையின் வழியை பற்றியது என்று சொன்னேன்.
And we see a number of aspects of that.
அதனுடைய பல பாகங்களை குறித்து நாம் வாசிக்கலாம்.
Is a quotation from Isaiah and chapter 64 verse 4.
ஏசாயா 64 அதிகாரம் 4 வசனத்தை மேற்கோள் காட்டி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
There it says that these things God has prepared for those who wait for him.
அவருக்கென்று காத்திருக்கிறவர்களுக்காக தேவன் ஆயத்தமணின காரியங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
And here it says God has prepared it for those who love him.
இங்கே தேவன் தம்மில் அன்புகிறவர்களுக்கென்று ஆயத்தமணினவைகள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம்.
Which is correct?
எது சரி?
Both are true.
இரண்டுமே உண்மைதான்.
If a girl is engaged to be married to a man whom she loves,
தான் நேசிக்கிற ஒரு ஆண் மகனுக்கு ஒரு பெண் நிச்சயிக்கப்பட்டிருந்தால் என்று சொன்னால்,
she waits for him and she loves him.
அந்த நபருக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அதே சமயத்தில் அவரிடத்தில் அன்பு
கொண்டிருக்கிறார். In fact, she waits for him because she loves him.
அவருக்கு அவர்களை அன்புகிறபடினாலே தான் காத்துக்
கொண்டிருக்கிறார்.
அவர் இரண்டுமே உண்மைதான்.
Here are the things God has prepared for those who long for him.
அவரிடத்திலே ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்காக ஆயத்த மனிதர்களை நாம் இங்கே பார்க்கிறோம்.
It says, eye has not seen, ear has not heard, and it has not even entered into the heart of man.
கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை என்று வாசிக்கிறோம்.
Most people, when they read the verse like that, they say, oh, that must be in heaven.
அநேகர் இப்படிப்பட்ட வசனத்தை வாசிக்கும் பொழுது இது பரலோகத்திலே தான் ஆயத்த மனிதர் இருக்கிறார் என்று எண்ணுகிறார்கள். இல்லை.
Read the next verse.
அடுத்த வசனத்தை வாசியுங்கள்.
To us God has revealed them now through the Holy Spirit.
நமக்கோ தேவன் அவைகளை இப்பொழுது தமது ஆவியினால் வெளிப்படுத்தி இருக்கிறார்.
What he is saying is the worldly person cannot understand the things that the Holy Spirit is revealing to us.
பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களை உலகத்தார் புரிந்துகொள்ள முடியாது என்று தான் சொல்கிறார்.
People with worldly eyes cannot see what we see with the eyes of the heart.
இருதய கண்களினாலே நாம் காணக்கூடிய காரியங்களை உலக கண்களினாலே உலகத்தார் பார்க்க முடியாது.
People cannot hear with their physical ears what we hear in our heart of God speaking to us.
தேவன் நம்மோடு கூட பேசுகிற காரியத்தை நாம் இருதயத்திலே கேட்கிறது போல தங்களுடைய சரீர பிரகாரத்திலே உள்ளதான காதுகளை வைத்து உலகத்தார் கேட்க முடியாது.
Many of us can say, the Lord said this to me.
அநேகர் ஆண்டவர் எனக்கு இதை சொன்னார் என்று சொல்கிறார்.
But we never heard him with our physical ears.
ஆனால் நம்முடைய இந்த சரீரத்தின் காதுகளினாலே நாம் அவரை கேட்டதில்லை.
And the worldly people can't understand that.
உலகத்தார் அதை விளங்கிக் கொள்ள முடியாது.
But God has revealed them to us.
தேவன் நமக்கு அதை வெளிப்படுத்தியிருக்கிறார்.
Some amazing things God has prepared.
சில வியக்கத்தக்க காரியங்களை தேவன் நமக்கு ஆயத்தம்
பண்ணி இருக்கிறார். There are many wonderful things which you cannot see with your human eyes and hear with your human ears.
உங்களுடைய மனுஷிக கண்களினாலே காணக்கூடாததும் உங்கள் மனுஷிக காதுகளினாலே கேட்கக்கூடாததுமான பல அற்புதமான காரியங்கள் இருக்கிறது.
You have to humbly depend on the Holy Spirit.
தாழ்மையாக பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ள வேண்டும்.
You know, the spirit is different from the soul.
நம்முடைய ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசம் உண்டு.
The soul can understand many things which the spirit cannot.
ஆத்மா பல காரியங்களை புரிந்து கொள்ள முடியும், ஆனால் ஆவியோ பல காரியங்களை புரிந்து கொள்ள முடியும்.
And the spirit is not interested in those things.
சொல்லப்போனால் அந்த ஆவிக்கு அவிதமான காரியங்களை புரிந்து கொள்வதற்கு
விருப்பம் இல்லை. The soul can understand how to make money.
உதாரணமாக ஆத்மா எப்படி பணம் சம்பாதிப்பது என்பதை விளங்கிக் கொள்கிறது.
Spirit is not interested in that.
ஆனால் ஆவியில் அதற்கு விருப்பம் இல்லை.
But the spirit can see certain things which the soul can never understand.
ஆனால் அதே சமயத்திலே ஆத்மா புரிந்து கொள்ளக்கூடாத சில காரியங்களை ஆவியானது பார்க்க முடியும்.
Unless it submits to the spirit.
அந்த ஆத்மாவானது இந்த ஆவிக்கு தன்னை கீழ்ப்படுத்தாவிட்டால்,
then the soul or the mind can understand.
அப்படி கீழ்படுத்தும் பொழுது நம்முடைய ஆத்மாவோ அல்லது மனதோ விளங்கிக் கொள்ளும்.
And he says here,
இங்கே பார்க்கிறோம்
verse 11,
11.
Who can understand the thoughts of a man except the spirit of the man in him?
மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவளை அறிவான்?
Even so the thoughts of God, only the spirit of God can understand.
அதே போல தேவனுடைய ஆவியை அன்றி இது ஒருவனும் தேவனுக்குரியவர்களை அறிய
மாட்டான். He says, we have not received the spirit of the world but the spirit of God.
12 ஆம் வசனத்திலே நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட ஆவியை
பெற்றோம். God has given us the spirit.
ஏன் தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு கொடுத்தார்?
One of the reasons.
அதுல ஒரு காரியம்.
Verse 12. Is so that we might know all the many things God has given us freely.
தேவன் எங்களுக்கு இலவசமாய் அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு இந்த ஆவியை எங்களுக்கு அருளி இருக்கிறார்.
God never sells anything.
தேவன் ஒன்றை விற்கிறதில்லை.
That's why we should not collect money from unbelievers when we preach the gospel to them.
ஆகவே தான் நாம் அவிசுவாசிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது அவர்களிடத்திலிருந்து பணம் வசூல் செய்யக்கூடாது.
Or even from believers if we are preaching God's truth to them.
தேவனுடைய சத்தியத்தை விசுவாசிகளிடத்திலே பிரசங்கித்தாலும் அதற்காக கட்டணத்தை வசூல் செய்யக்கூடாது.
Because God gives freely.
என்றால் தேவன் இலவசமாய் நமக்கு
There's a saying like this.
இது போல ஒரு பழமொழி உண்டு.
The devil is always stealing.
பிசாசு எப்பொழுதும் திருடுகிறான்.
Man is always selling.
மனிதன் எப்பொழுதும் விற்கிறான்.
And God is always giving things freely.
தேவனும் இலவசமாய் காரியங்களை கொடுத்துக் கொண்டே
இருக்கிறார். If you follow the devil you'll steal.
அவை பிசாசை பின்பற்றினால் நீங்கள் திருடுவீர்கள்.
If you follow human beings you'll sell.
மனிதர்களை பின்பற்றினால் நீங்கள் விற்பீர்கள்.
You'll even sell your prayers and your prophecies and your sermons.
உங்களுடைய ஜெபத்தை விலைக்கு விற்பீர்கள். உங்களுடைய தீர்க்கதரிசனத்தை விற்பீர்கள். உங்களுடைய பிரசங்கத்தை விலைக்கு விற்பீர்கள்.
And God is giving everything free.
ஆனால் தேவன் எல்லாவற்றையும் இலவசமாக கொடுக்கிறார்.
So if we follow the Lord we will seek to give everything freely.
ஆகவே நாம் தேவனை பின்பற்ற முயற்சித்தால் நாம் எல்லாவற்றையும் இலவசமாக தான் மக்களுக்கு தருவோம்.
We will never charge people for preaching God's word to them.
தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு பிரசங்கிப்பதற்காக கட்டணத்தை வசூல் செய்ய மாட்டோம்.
So here it says the Holy Spirit has come to teach us all the things God has given us freely.
தேவன் நமக்கு இலவசமாய் அருளின பல காரியங்களை நமக்கு போதிக்கும்படியாக ஆவியானவர் வந்திருக்கிறார்.
This is not taught by human wisdom or psychology.
இந்த காரியங்களை மனுஷர் போதிக்கிற வார்த்தைகளாலேயோ மனோர்த்தத்த ரீதியாலேயோ போதிக்க முடியாது.
By the Holy Spirit,
பரிசுத்த ஆவியினாலே,
who in this translation it says teaches us to put spiritual thoughts into spiritual words.
ஆவிக்குரிய எண்ணங்களை ஆவிக்குரிய வார்த்தைகளை போட்டு சொல்லுகிறார் என்று சொல்லி ஒரு மொழிபெயர்ப்பை இந்த
11
ஆங்கில மொழிபெயர்ப்பிலே இந்த 11 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது.
It's not enough that we understand in our mind what God wants.
தேவன் எப்படி விரும்புகிறாரோ அதை நம்முடைய மனதிலே விளங்கிக் கொள்கிறது மட்டும்
போதாது. When we express it in our preaching it must be with words given by the Holy Spirit.
நாம் நம்முடைய பிரசங்கத்திலே அவைகளை வெளிப்படுத்தும் பொழுது பரிசுத்த ஆவியானவரே கொடுக்கப்பட்ட வார்த்தைகளாக அவைகள் இருக்க வேண்டும்.
That's the whole purpose. Of being filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவதின் நோக்கமே இதுதான்.
But he says the natural man can't understand.
ஜென்ம சுபாவமான மனுஷனை இதை விளங்கிக் கொள்ளான் என்று பார்க்கிறோம்.
And in chapter 3 he says.
3 அதிகாரத்தில் அவர் சொல்கிறார்.
He says you're babes.
நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறீர்கள்.
That's why I can't teach you many of these deeper things.
ஆகவே தான் ஆழமான காரியங்களை உங்களுக்கு நான் போதிக்க முடியவில்லை.
Why do I say you're babes?
நீங்கள் ஏன் குழந்தைகளாக இருக்கிறீர்கள்
என்று சொல்கிறீர்கள்? Because you have jealousy.
என்றால் உங்களுக்குள்ளே பொறாமை இருக்கிறது.
Let's stop for a moment.
நாம் ஒரு கணம் நிறுத்துவோம்.
Do you have jealousy?
உங்களுக்கு பொறாமை இருக்கிறதா?
Then whatever knowledge of the Bible you have or of God you're a baby.
எவ்வளவு வேத அறிவு உங்களுக்கு இருந்தாலும் சரி நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறீர்கள்.
நெக்ஸ்ட் ஸ்ட்ரைப்
அடுத்தது வாக்குவாதம்.
Only two things he mentions.
இரண்டு காரியங்களை தான் சொல்கிறார். பொறாமையும் வாக்குவாதம்.
These two things are so common among believers.
இன்றைக்கு விசுவாசிகள் மத்தியிலே மலிந்து காணப்படுகிறார்கள்.
Are you jealous of somebody who has got more gifts than spiritual gifts than you have?
உங்களை காட்டிலும் ஆவிக்குரிய அதிகமான வரங்களை பெற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறீர்களா?
Got a better house.
உங்களை காட்டிலும் மேன்மையான
வீடு, better job,
நல்ல வேலை.
Your children are doing better than your children.
உங்களை பிள்ளைகளை காட்டிலும் வேறொருடைய பிள்ளைகள் நன்றாக படிக்கிறார்கள்.
Oh, circumstances are better than yours.
உங்களுடைய சூழ்நிலையை காட்டிலும் அவருடைய
சூழ்நிலை.
நீங்கள் பொறாமையா இருக்கிறீர்களா?
You are a baby.
நீங்கள் ஆவிக்குரிய குழந்தை.
I'm not saying you're not born again, but you're a baby. மறுபடியும்
பிறக்கவில்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் ஒரு ஆவிக்குரிய குழந்தையா
இருக்கிறீர்கள். You were born again 25 years ago, but you're a 25 year old retarded baby.
25 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் மறுபடியும் பிறந்தேன் என்று சொன்னாலும் 25 ஆண்டுகளாக மன வளர்ச்சி அற்றதான ஒரு குழந்தையாக
இருக்கிறீர்கள். There are 25 year olds in the world who are helpless, retarded, who behave just like babies. Daddy and mommy have got to do everything for them.
இந்த உலகத்தில் 25 வயதாகிய மன வளர்ச்சி குன்றி குழந்தைகளைப் போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தகப்பனும் தாயும் தான் அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வேண்டியிருக்கிறது.
But they are very rare.
ஆனாலும் அவர்கள் மிகவும் குறைவாக எப்போதாவது நீங்கள் ஒருவரை அப்படி பார்க்க முடியல.
பட் இந்த சர்ச்
சபையிலோ
தேர் ஆர் மில்லியன்ஸ் லைக் தட்.
லட்சக்கணக்கானவர்கள் இப்படி இருக்கிறார்கள்.
ரிட்டார்டட் பேபிஸ்,
மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள்.
Why do I say they are babies?
இதை ஏன் நான் குழந்தைகள்
என்று சொல்றேன்? They
got jealousy. அவங்களுக்கு பொறாமை
இருக்கு. And they got strife.
அது மட்டுமல்ல அவங்களுக்குள்ள பேதங்கள்
இருக்கு. You fight with your wife?
மனைவியோடு கூட சண்டை
போடுறீங்களா?
புருஷனோடு சண்டை போடுறீங்களா? விசுவாசியோடு சண்டை
போடுறீங்களா? You are a believer.
நீ ஒரு விசுவாசியா இருக்கலாம்.
But you are a baby.
ஆனாலும் குழந்தையா இருக்காய்.
Now 1 year old babies spoiling their knickers and all is understandable.
ஒரு வயது குழந்தையை தன்னுடைய ஆடையை எல்லாம் அழுக்காக்கிக் கொண்டால் அதை நாம் விளங்கிக் கொள்கிறோம்.
But 25 year old spoiling it?
ஆனால் 25 வயது குழந்தை தன்னுடைய ஆடையை,
even a 5 year old spoiling it?
5 வயது நிரம்பிய குழந்தையை தன்னுடைய ஆடையை அசுசிப்படுத்தினால்,
and if you're involved in jealousy and strife after being a believer for 4-5 years? Aren't you a baby then?
நான்கு ஐந்து ஆண்டுகளாகியும் விசுவாசியாக இருந்தும் கூட நீங்கள் பொறாமையும் வாக்குவாதமும் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் குழந்தைகள் அல்லவா?
See, you have not heard messages like this because your preachers don't tell you the truth.
உங்களுடைய பிரசங்கியார்கள் சத்தியத்தை சொல்லாதபடியால் இப்படிப்பட்ட பிரசங்கங்களை நீங்கள் கேட்டதில்லை.
If you have jealousy, you are a baby.
உங்களுக்கு பொறாமை இருந்தது என்று சொன்னால் நீங்கள் குழந்தையாக
இருக்கிறீர்கள். Here it is in God's word.
இங்கே தேவனுடைய வார்த்தையிலே பார்க்கிறோம்.
Let me read to you.
நான் உங்களுக்கு வாசிக்கட்டும்.
I gave you milk to drink.
நான் உங்களுக்கு பாலை குடிக்க கொடுத்தேன். இரண்டாம் வசனம்.
You are babes, verse 1.
ஒன்றாம் வசனத்திலே நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறீர்கள்.
Why?
ஏன்?
Because, verse 3, you are fleshly.
நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள்.
Because there is jealousy and strife among you.
உங்கள் மத்தியிலே பொறாமையும் வாக்குவாத பேதகங்களும் உண்டாயிருக்கிறது.
This is you walking like all other human beings.
மற்ற மனுஷர்களைப் போலவே நீங்களும் நடக்கிறீர்கள்.
Should a Christian walk like all other human beings?
ஒரு கிறிஸ்தவன் மற்ற மனுஷர்களைப் போலவே நடக்கலாமா?
Is that a sin?
அது ஒரு பாவமா?
Of course.
ஆம், பாவம்தான்.
1 John 2:6 says we must walk like Christ.
1 யோவான் 2:6 நாம் கிறிஸ்து நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும் என்று சொல்கிறது.
Then he says you people are arguing for Apollos and Paul.
நீங்கள் பவுலுக்காகவும் அப்பொல்லோவுக்காகவும் வாக்குவாதம் பண்ணுகிறீர்கள்.
We are co-workers.
நாங்கள் உடன்களே ஊழியர்கள்.
Maybe I planted a seed.
நான் ஒரு விதையை நட்டேன்.
Apollos poured water on it.
அப்பொல்லோ அதிலே தண்ணீர் பாய்ச்சினான்.
See, Paul was an evangelist. Apollos was a teacher.
பவுல் ஒரு சுவிசேஷகர், அப்பொல்லோ ஒரு போதகர்.
Somebody sows a seed, another person waters.
யாரோ ஒருவர் விதையை விதைக்கிறார், இன்னொருவர் தண்ணீர் ஊற்றுகிறார்.
If God doesn't give an increase, is no use of that seed.
தேவனே விளைய செய்யாவிட்டால் அந்த விதையினாலே ஒரு பயனும் இல்லை.
So he says God is everything.
ஆகவே தேவன் தான் எல்லாம் என்று சொல்கிறார்.
And what is Apollos and what am I?
பவுல் யார், அப்பொல்லோ யார்?
Is nothing, zero.
நாங்கள் ஒன்றுமில்லை, பூஜ்யம்.
This is a man who served the Lord for 30 years, raised the dead and planted churches.
மரித்தவர்களை எழுப்பினவர், சபைகளை ஸ்தாபித்தவர், 30 ஆண்டுகளாக அப்போஸ்தல பணியில் இருக்கிறவர் சொல்கிறார்.
Open up his mind and see what he thinks of himself.
அவருடைய மனதை திறந்து பார்த்தால் அவர் தன்னை குறித்து என்ன எண்ணுகிறார் என்பதை நீங்கள் கண்டுகொள்ளலாம்.
I'm zero, I'm nobody.
நான் பூஜ்யம், நான் யாரும் இல்லை என்று
சொல்கிறார். That's why God could use that man till the end of his life.
ஆகவே தான் அவனுடைய வாழ்க்கையின் முடிவு வரையிலும் தேவனால் அவனை பயன்படுத்த முடியும்.
A lot of people may say such words in false humility.
அநேகர் பொய்யான தாழ்மையிலே வார்த்தை அளவிலே இவளை சொல்லிவிடலாம்.
But look into their thoughts, what they are thinking when they are by themselves.
ஆனால் அவர்களாக என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களை சிந்தையை சற்று நோக்கி பாருங்கள்.
Further,
கீழே பார்க்கிறோம்.
He says, we may plant or water and each will receive a reward according to how faithful they are.
நாங்கள் நடலாம், நீர் பாய்ச்சலாம், ஒவ்வொருவனும் தன் வேலைக்கு தக்கதாக கூலியை பெறுவான்.
But his reward depends on whether we are building with wood, hay and straw, verse 12, or gold, silver and precious stones.
நாம் பொன், வெள்ளி, விலையேறப்பட்ட கல்லினாலே கட்டுகிறோமா அல்லது கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய வீடுகளை கட்டுகிறோம் என்பதை பொறுத்து தான் வெகுமதி இருக்கிறது.
If you have 100,000 rupees,
உங்களுக்கு 100,000 ரூபாய் இருக்கிறது என்றால்,
and you can use that money either to buy gold and silver and precious stones and diamonds.
அந்த பணத்தை வைத்து நீங்கள் பொன், வெள்ளி அல்லது வைரத்தை வாங்குவதற்கு பயன்படுத்தலாம்.
Or you can buy wood and straw and hay.
அல்லது வைக்கோலையும் மரத்தையும் புல்லையும் வாங்கலாம்.
Quantity wise, what will you get?
நீங்கள் அளவின்படி எது அதிகமாக காட்சியளிக்கும்?
For 100,000 rupees, you just get a handful of gold and diamonds.
100,000 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கினால் நீங்கள் ஒரு கை நிறையத்தான் நீங்கள் பொண்ணோ வைரத்தையோ வாங்க முடியும்.
But for that same amount of money,
அதே தொகைக்கு
you can get a truckload of hay and straw.
ஒரு பெரிய லாரி லோடாக வைக்கோல், அநேக லாரிகள் லோடு நீங்கள் வைக்கோலையும் புல்லையும்
மரத்தையும்.
உங்களுடைய ஊழியமும் அப்படித்தான்.
You can do a great amount of Christian work which is all shallow.
ஆழமற்றதான பெரிய கிறிஸ்தவ ஊழியத்தை நீங்கள் செய்யலாம்.
Like truckloads of straw.
வைக்கோல் ஏற்றி கொண்டு வருகிற லாரிகளைப் போல.
You can have a little bit of work with few believers which are like gold and diamonds.
அல்லது ஒரு சில விசுவாசிகளோடு கூட ஒரு வேலையை செய்து அது வெள்ளியையும் பொன்னையும் வைரத்தையும் போல இருக்க முடியும்.
He says, you know how God's going to test our work in the final day?
கடைசி நாளிலே தேவன் நம்முடைய ஊழியத்தை எப்படி சோதித்து பார்க்க போகிறார்?
Bring your work, put it in the fire.
உங்களுடைய வேலையை கொண்டு வாருங்கள், அக்கினியிலே போடுங்கள்.
Now what will be left of the straw when it's put in the fire?
வைக்கோலை அக்கினியிலே போட்டால் மீதி என்ன இருக்கும்?
What will be left of the gold and diamonds when it's put in the fire?
ஆனால் அதே சமயத்திலே பொன்னையும் வைரத்தையும் அக்கினியிலே போட்டால் என்ன நடக்கும்?
The gold and diamond get more pure in the fire.
பொன்னும் வைரமும் அக்கினியிலே போடப்படும் போது சுத்தமாகிறது, பிரகாசிக்கிறது.
But the straw gets reduced to ashes.
ஆனால் இந்த வைக்கோலோ அது சாம்பலாய் மாறி போய்விடும்.
A person can be saved.
ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியும்.
Verse 15.
15th வசனம்.
But yet his entire life's work can be destroyed by the fire.
ஆனாலும் அவன் வாழ்நாள் முழுதுமாய் செய்த ஊழியமானது அக்னினாலே அது கெடுக்கப்பட்டு
விடும். Some people ask me, Brother Zach, you teach that we'll have regret in eternity?
சகோதரர் சகரியாபுரன் அவர்களே, நீங்கள் இப்படி போதிக்கிறீர்களே, நித்தியத்தில் உங்களுக்கு வருத்தம் இருக்குமா?
When if you are standing here, there is described in verse 15.
15th வசனத்தில் சொல்லப்பட்டது போல நீங்கள் இங்கே நின்று
கொண்டிருக்கிறீர்கள். It says clearly you are saved and you go to heaven.
நீங்கள் ரட்சிக்கப்பட்டு கண்டிப்பாக பரலோகத்துக்கு போவீர்கள்.
But you see your entire life's 40 years of ministry burnt up.
ஆனால் உங்களுடைய 40 ஆண்டுகால ஊழியமானது எரிந்து போய்விட்டது.
Are you going to have any sorrow?
நீங்கள் பரலோகத்தில் துக்கம்
கொள்ள போவீர்களா? Oh, you going to shout hallelujah, all my work is burnt up.
அல்லது என்னுடைய வேலை எல்லாம் எரிந்து போய்விட்டது என்று அல்லேலூயா சொல்லுவீர்களா?
You'll have so much regret.
நீங்கள் அங்கே எவ்வளவு மனவருத்தம்
உங்களுடைய
ஊழியத்தில் கணத்தை
தெரிந்து
பணத்துக்காக உங்கள் வேலை
சிறு
சிறு காரியங்களில் உண்மையாக
பரிசுத்தத்தை
குறித்து பிரசங்கிக்கவில்லை.
You'll have a lot of regret, not just that day, but for all eternity.
அந்த நாளிலே மட்டுமல்ல நித்திய நித்தியமாக உங்களுக்கு மன வருத்தம் உண்டாகும்.
Then he says something about human wisdom.
மனுஷர் ஞானத்தை குறித்து சொல்கிறார்.
He says human wisdom is a hindrance to knowing God's truth.
தேவனுடைய சத்தியத்தை அறிவதற்கு மனுஷிக ஞானமானது தடையாக இருக்கிறது.
If you really want to be spiritually wise, verse 18.
18 ஆம் வசனத்திலே ஆவிக்குரிய ஞானிகளாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால்,
just come to God and say, Lord, in spiritual things I'm a fool.
ஆண்டவரே, ஆவிக்குரிய காரியங்கள் என்று வரும்பொழுது நான் முட்டாளாக இருக்கிறேன் என்று
சொல்லுங்க. Then you will get divine wisdom.
அப்பொழுது உங்களுக்கு தெய்வீக ஞானம் கிடைக்கும்.
That's the way of the cross.
இதுதான் சிலுவையின் வழி.
To acknowledge that my mind is useless in spiritual things.
ஆவிக்குரிய காரியங்களிலே என்னுடைய மனதானது பயனற்றதாக இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்வது.
We need humility to understand God's truth.
தேவனுடைய சத்தியத்தை அறிவதற்கு நமக்கு தாழ்மை தேவைப்படுகிறது.
That's why Jesus said these things are hidden from the clever and revealed to babes.
ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் இவைகள் மறைக்கப்பட்டு பாலகருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொல்கிறார்.
In chapter 4 he describes,
நான்காம் அதிகாரத்திலே அவர்
what type of servants he and the other apostles have been.
அவரும் மற்ற அப்போஸ்தலரும் எவ்விதமான ஊழியக்காரர்களாக இருந்தார்கள் என்று விவரிக்கிறார்.
He says, you people judge me.
நீங்கள் என்னை நியாயந்தீர்க்கிறீர்கள்.
Here is another reason why the Corinthians were so shallow.
கொரிந்தியர்கள் ஆழமற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்ததற்கு இன்னொரு காரணத்தை இங்கே பார்க்கிறோம்.
They did not value God's mightiest apostle Paul.
தேவனுடைய வல்லமையான அப்போஸ்தலனாகிய பவுலை அவர்கள் மதிக்க அறியாதிருந்தார்கள்.
You know, there are some preachers who will not come very close to you.
சில பிரசங்கியார்கள் உங்களுக்கு நெருக்கமாக அருகிலே வரமாட்டார்கள்.
Like the film stars and kings and all, they'll keep a distance from you all the time.
ராஜாக்களைப் போலவும் சினிமா நட்சத்திரங்களைப் போலவும் எப்போதுமே ஜனத்திலிருந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு நிற்பார்கள்.
You cannot meet them freely.
நீங்கள் போய் எந்நேரம் வேண்டுமானாலும் சந்திக்க முடியாது.
After a Sunday meeting you cannot meet them, they'll just disappear.
ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் முடிந்தவுடனே மறைந்து விடுவார்கள், அவர்களை பார்க்க முடியாது.
They are all very important people.
அவர்கள் எல்லாரும் முக்கியமான நபர்கள்.
Just like you can't go and meet a film star or a king easily.
நீங்கள் எளிதாக ஒரு ராஜாவையோ அல்லது ஒரு சினிமா நட்சத்திரத்தை பார்க்க முடியாது.
Preachers are like that.
அநேக பிரசங்கியர்கள் இப்படி இருக்கிறார்கள்.
And that is the way they try to get a lot respect from people.
இப்படி இந்த வழியை பின்பற்றி தான் மக்களிடத்திலிருந்து மரியாதையை மதிப்பையும் பெறுகிறார்கள்.
These are not real servants of God.
இவர்கள் எல்லாரும் மெய்யான தேவ ஊழியர்கள் அல்ல.
They are like worldly big people.
அவர்கள் எல்லாரும் உலகத்திலே காணப்படுகிற பெரிய மக்கள்.
Paul was different.
பவுல வித்தியாசமான
ஒரு லைக் ஜீசஸ்.
அவர் இயேசுவைப் போல நடந்து கொண்டார்.
Mingled with everybody freely.
எல்லாரோடும் கூட அவர் தாராளமாய் பழகினார்.
Didn't disappear after the Sunday meeting.
கூட்டம் முடிந்த உடனே மறைந்து விடவில்லை.
And didn't take any title that I'm reverend so and so or anything like that.
நான் ரெவரண்ட் இன்னார் என்றதன பெரிய பட்டத்தை எல்லாம்
பயன்படுத்த. Just an ordinary brother.
சாதாரண சகோதரனாக
இருந்தார். Mingled with people.
ஜனங்களோடு கூட கலந்து கொண்டார்.
The poorest of the poor.
ஏழைகளிலும் ஏழையானவர்களிடத்திலே பேசினார்.
Poor and rich were all the same to him.
அவருக்கு ஏழையும் பணக்காரனும்
ஒன்று தான். Mingled in a very ordinary way.
சாதாரண விதத்திலே ஜனங்களோடு கூட கலந்திருந்தார்.
Making anybody feel small.
யாரையுமே நீ சிறியவன் என்ற உணர்வை கொடுக்கவில்லை.
What was the result?
அதனுடைய விளைவு என்ன?
These foolish Corinthians.
இந்த புத்தினமான கொரிந்தியர்கள்.
They despised Paul.
பவுலையே அற்பமாய் எண்ணினார்.
They would respect these other carnal preachers who behaved like royalty.
அங்கே ராஜரிகர்கள் மக்களைப் போல நடந்து கொண்டதான மாம்சீகமான பிரசங்கியர்களை மதிக்க அறிந்திருந்தார்கள்.
Spiritual men who behaved like Jesus, they despised.
இயேசுவைப் போல நடந்து கொண்ட இந்த ஆவிக்குரிய மனிதனை அற்பமாய் எண்ணினார்கள்.
I have seen the same thing today.
இதே காரியங்களை இன்றைக்கும் நான் பார்த்திருக்கிறேன்.
These carnal people who act like kings, everybody respects.
ராஜாக்களைப் போல நடந்து கொண்டிருக்கிற இந்த மாம்சமான பிரசங்கியர்களை எல்லாரும் மதிக்கிறார்கள்.
The spiritual people who act like Jesus, they don't value.
இயேசுவைப் போல நடந்து கொண்டிருக்கிறதான ஆவிக்குரிய பிரசங்கியார்களை அவர் மதிப்பதில்லை.
Who suffers because of that?
இதன் நிமித்தமா யார் இழப்புக்குள்ளாகிறார்கள்?
Not the preachers.
பிரசங்கியார்கள் அல்ல.
Paul didn't suffer.
பவுல் இங்கே கஷ்டத்தை அனுபவிக்கவில்லை.
The Corinthians suffered.
கொரிந்தியர்கள் தான் பாடுபட்டார்கள்.
God honors his servants.
தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை கனமணுகிறார்.
We read that in John, if any man serve me, my father will honor him.
ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என் பிதாவினை கனப்படுத்துவார் என்று யோவான் 12 வாசித்தோம்.
God honored Paul more than anybody else on the earth.
பூமியிலே யாரை காட்டிலும் அதிகமாக தேவன் பவுலை கனமணினார்.
And if you are in touch with God, you'll honor those whom God honors.
நீங்கள் தேவனோடு கூட தொடர்புள்ளவர்களாக இருந்தால் தேவன் கனமணுகிறவர்களை நீங்களும் கனமணுவீர்கள்.
And I think if I were living on earth at that time, I would have honored Paul more than anybody on the face of the earth.
நான் அந்த காலங்களிலே வாழ்ந்திருப்பேன் ஆனால் பூமியில் யாரை காட்டிலும் பவுலை அதிகமாக நான் மதித்திருந்திருப்பேன்.
But the Corinthians didn't.
ஆனால் கொரிந்தியர்கள் அப்படி செய்யவில்லை.
And therefore they remained babes and carnal all their life.
ஆகவே தங்கள் வாழ்நாள் முழுவதுமாக குழந்தைகளாகவும் மாம்சிக கிறிஸ்தவர்களாகவும் இருந்து விட்டார்கள்.
Paul says in verse 3, he says, I'm not bothered to be examined by you or a human court deciding whether I am a spiritual man or not.
நான் ஆவிக்குரிய மனிதனா இல்லையா என்று மனுஷனுடைய நியாய நாளிலே விசாரணையிலே தீர்ப்பை பெறுவது எனக்கு அற்பகாரியமாக இருக்கிறது என்று சொல்கிறார்.
He says, I am conscious of nothing. I have nothing in my conscience against myself. Verse 4.
நான்காம் வசனத்தில் என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன் என்று சொல்கிறார்.
But even then I cannot say I am okay because the Lord may see something in me which I don't see.
ஆனாலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை. என்னை நான் காணாத காரியங்களை தேவன் உருளை காண்கிறவராக இருக்கிறார்.
So he says, I'll give you a little bit of advice.
ஆகவே நான் உங்களுக்கு ஒரு சிறு ஆலோசனை சொல்கிறேன்.
You know, there is some couple of very good verses in this chapter.
இந்த அதிகாரத்திலே மிகவும் நல்ல ஒரு வசனம் உண்டு.
Number 1.
முதலாவது வசனம்,
Don't judge till the time the Lord comes.
கர்த்தர் வருமளவு உங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீர்கள் என்று ஐந்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
You want to judge? God will give you plenty of opportunity for that after Christ comes.
கிறிஸ்து வந்ததுக்கு பிறகு உனக்கு நிறைய தருணங்களை கொடுப்பார்.
Don't do it before.
அதுக்கு முன்பாக செய்ய வேண்டாம்.
Because before you don't have all the facts.
ஏனென்றால் அதுக்கு முன்பதாக உங்களுக்கு தகுந்த உண்மைகள் எல்லாம் இல்லை.
Even in an earthly court they get the facts before they pass a judgment.
பூமிக்குரிய வழக்கு மன்றத்திலும் கூட நியாயத்தை சொல்வதற்கு முன்பதாக அதுக்கு சம்பந்தப்பட்டதான பல தகவல்களை சேர்த்து
போவார். That person you're criticizing, you don't even know 5% of the facts of his life.
இப்பொழுது நீங்கள் குறை சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த நபருடைய வாழ்க்கையின் குறித்து 5% கூட உங்களுக்கு உண்மை தெரியாது.
As a servant of God, I have faced what all true servants of God have faced.
ஓ மெய்யான தேவ ஊழியர்கள் சந்திக்கிற அனைத்து காரியங்களையும் நானும் சந்தித்திருக்கிறேன்.
Criticism.
குறை சொல்லுதல்.
Plenty of it.
நிறைய குறை சொல்லுதல்.
But I have discovered one thing.
ஆனால் ஒன்றை நான் கண்டுபிடித்திருக்கிறேன்.
Everybody who criticizes me,
என்னை குறை சொல்லுகிற ஒவ்வொருவரும்,
they know less than 1% about me.
என்னை குறித்து 1% குறைவாகத்தான் அறிந்திருக்கிறார்கள்.
And more than 95% of them have not even met me once.
அதிலே 95%க்கும் அதிகமானவர்கள் என்னை ஒரு முறை கூட சந்தித்தது கிடையாது.
And those who criticize my writings have not read 95% of my writings.
நான் எழுதுகிற புத்தகங்களை குறித்து குறை சொல்லுகிறவர்கள் நான் எழுதிய புத்தகங்களிலே 95% படித்ததே இல்லை.
So what would you say about such people?
அப்படிப்பட்ட ஜனங்களை குறித்து என்ன சொல்வீர்கள்?
They are first class hypocrites and liars.
அவர்கள் முதல் தரமான மாய்மாலக்காரர்களும் பொய்யர்களுமாய் இருக்கிறார்கள்.
Disobeyed Jesus every day, who said, judge not.
திருப்பு செய்யாதீர்கள் என்று இயேசு சொன்னதற்கு ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள்.
This is in Paul's day also like that.
பவுலின் நாட்களிலும் இப்படித்தான்
நடந்தது. Like today. Oh, Paul is preaching false doctrine.
Paul பொய்யான உபதேசத்தை பிரசங்கிக்கிறார்.
What is that false doctrine?
அது என்ன பொய்யான உபதேசம்?
Oh, we don't know, we just heard something.
தெரியவில்லை என்ன என்று யாரோ சொன்னார்கள்.
Exactly the same thing today.
இன்றைக்கும் இதே போல தான் சொல்கிறார்கள்.
Don't ruin your life like that.
இப்படி உங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்ள வேண்டாம்.
God will give you a chance to judge after you get all the facts.
எல்லா உண்மைகளும் உங்களுக்கு தெரிந்த பிறகு நீங்கள் தீர்ப்பு சொல்வதற்கு
அனுமதிப்பார். When Christ comes.
கிறிஸ்து வரும்பொழுது தான் உங்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரியும்.
Until then,
அதுவரை
don't judge.
தீர்ப்பு சொல்ல
வேண்டாம். The other wonderful verse is verse 7.
அடுத்த அற்புதமான வசனம் 7 வசனம்.
Have you got anything that you didn't receive?
நீங்கள் பெற்றுக்கொள்ளாதது ஏதாவது உங்களுக்கு உண்டா?
Can you think of one thing in your life that God didn't give you?
தேவனால் கொடுக்கப்படாத ஒரு காரியத்தையாவது நீங்கள் எண்ணி பார்க்க முடியுமா உங்கள் வாழ்வில்? ஆரோக்கியம், ஞானம்,
Bible knowledge,
வேதாறிவு,
spirituality,
ஆவிக்குரிய தன்மை,
gifts,
வரங்கள்,
preaching gift, whatever.
பிரசங்கிக்கிற வரம் எதுவாக இருந்தாலும் சரி.
How can you glory as if you didn't get it?
எதுமே நான் அவருக்கு பெறவில்லை என்பது போல ஏன் மேன்மை பாராட்டு?
You produced it yourself.
நீங்களாகவே அதையெல்லாம் உண்டாக்கினது போல ஏன் மேன்மை பாராட்டு?
Produced by yourself, your holiness is a counterfeit.
நீங்களாகவே அதையெல்லாம் உண்டாக்கி விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பரிசுத்தமானது போலியான
பரிசுத்தம். Real holiness is what God produces in you.
உண்மையான பரிசுத்தம் என்பது தேவனால் உண்டாக்கக்கூடியது.
And you can never be proud of it.
அதை குறித்து நீங்கள் ஒரு காலம் பெருமை அடைய முடியாது.
I haven't made a cake and I give it to you.
நானாக ஒரு கேக்கை தயார் செய்யவில்லை ஆனால் அதை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
And you said, Brother Zach, you made a wonderful cake.
சகோதரர் ஜாக் அவர்களை அருமையான கேக்கை செய்திருக்கலாம் என்று நீங்கள் சொல்லலாம்.
Quiet, I'm a liar.
நான் அப்படி அமைதியா இருந்து விட்டேன் என்று சொன்னால் நான் ஒரு
பொய்யர். No, brother, I didn't make it. I'm just distributing it.
இந்த கேக்கை தயார் செய்யவில்லை நான் இதை பரிமாறுகிறேன் அவ்வளவுதான்
என்று சொல்கிறேன். Are you proud of your holiness?
உங்களுடைய பரிசுத்தத்தை குறித்து பெருமையா இருக்கிறீர்களா?
Then you must have made it yourself.
அப்படியானால் நீங்களாகவே தயாரித்த பரிசுத்தம்
தான்
அது. போலியான பரிசுத்தம்.
If it is real holiness,
உண்மையான பரிசுத்தம்
God made it.
தேவன் தான் அதை உண்டாக்கி.
People appreciate it. You say, hey, I didn't make this. God did it.
ஜனங்கள் அதை பார்த்து மெச்சிக்கொள்ளும்போது இது நான் உண்டாக்கவில்லை தேவனே உண்டாக்கினார் என்று சொல்வீர்கள்.
So what have you got that you didn't receive?
ஆகவே நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் உண்டாக்கிறவர்களை பெற்றுக்கொள்ளாதது எது?
Paul says here how a true servant of God is.
ஒரு மெய்யான தேவ ஊழியக்காரன் எப்படி இருப்பான் என்று
சொல்றார். He says we are considered as fools, verse 10, for Christ's sake.
10 வசனத்தில் கிறிஸ்துவனு தான் நாங்கள் எல்லாம் பைத்தியக்காரர்.
But you carnal people, you are very clever.
ஆனால் மாம்சீகமாக நீங்கள் கிறிஸ்துவே புத்திசாலிகள்.
We spiritual people are weak.
நாங்கள் பலவீனம்.
You carnal babes, you are very strong.
மாம்சீகமான குழந்தைகளை நீங்கள் பலவான்களாக
இருக்கிறது. You are distinguished in the world, but we apostles are without honor.
நீங்கள் கனவான்களாக இருக்கிறீர்கள் நாங்கள் கனவினராக இருக்கிறோம்.
Listen to this now.
இப்போது எங்கே கேளுங்கள்.
We apostles are hungry and thirsty.
இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களாகவும் தாகமுள்ளவர்களாகவும்
we don't have money to buy good clothes.
நல்ல ஆடைகளை வாங்குவதற்கு எங்களுக்கு
பணம் இல்லை. We are roughly treated. We don't even have a house of our own.
எங்களுக்கு என்ற ஒரு வீடு இல்லை. நாங்கள் மிக மோசமாக நடத்தப்படுகிறோம்.
We don't collect money from people. We work with our own hands. Hard work.
நாங்கள் ஜனங்களிடத்திலிருந்து பணத்தை வசூல் செய்யாதபடிக்கு எங்கள் கைகளினாலே கடினமாக உழைக்கிறோம்.
People speak evil of us, we bless them.
எங்களுக்கு எங்களை குறித்து தீமையாய் பேசும்போது ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம்.
We are persecuted, we endure it.
நாங்கள் உபத்திரப்பட்டாலும் அதை தாங்கிக் கொள்வோம்.
When people tell false stories about us, we try to just keep quiet and
எங்களை குறித்து தவறான கதைகளை சொன்னாலும் கூட நாங்கள் அமைதியாக இருந்து விடுகிறோம் அல்லது கண்டும் காணாத போல இருந்து
விடுகிறோம். People treat us like the rubbish, the trash in the world.
இந்த உலகத்திலே குப்பையை போலவும் துடைத்து போடும் அழுக்கை போலவும் எங்களை நடத்துகிறார்கள்.
Do you know that a true servant of God is like this?
ஒரு மெய்யான தேவ ஊழியன் இப்படித்தான் இருப்பான்
என்று உங்களுக்கு தெரியுமா? These so-called servants of God who are treated like film stars today, they are not in this category.
இன்றைக்கு சினிமா நட்சத்திரங்களைப் போல நடத்தப்படுகிறவர்கள் எல்லாரும் இந்த கூட்டத்தில் இல்லை.
They are in the category of the carnal baby Corinthians.
அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் எல்லாரும் கொரிந்தியர்களைப் போல மாம்சீகமான குழந்தைகளாக இருக்கிறார்கள்.
If you see a servant of God,
ஒரு தேவ ஊழியர்களை பார்க்கும்
போது, collecting money from you and becoming rich himself,
உங்களிடத்திலிருந்து பணத்தை வசூல் செய்து தானாக பணக்காரராக மாறுகிறார்,
and getting great honor in the world,
உலகத்திலே பெரிய கனத்தை பெறுகிறார்,
something is wrong. He's more like the carnal Corinthians.
ஏதோ தவறு இங்கே இருக்கிறது. ஏனென்றால் இவர் மாம்சீகமான கொரிந்து கிறிஸ்தவர்களைப் போல இருக்கிறார்.
Meditate on verse 10 and 13 if you want to be protected from counterfeit preachers.
போலியா போலியான பிரசங்கியாரிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் 10 ஆம் வசனத்தையும் 13 ஆம் வசனத்தையும் நீங்கள் தியானித்து பாருங்கள்.
And he says in verse 15.
15 ஆம் வசனத்தில் அவர்
சொல்கிறார். All these fellows 10,000 of them are teachers. I am your father.
10,000 உபாத்தியார்கள் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிறார்கள். நானும் உங்களுக்கு தகப்பனா இருக்கிறேன்.
There's a lot of difference in a father and a teacher.
ஒரு தகப்பனுக்கும் ஒரு வாத்தியாருக்கும் எவ்வளவு வித்தியாசம் உண்டு.
Father doesn't collect money from his children for taking care of them.
பிள்ளைகளை கவனிப்பதற்காக பள்ளியிலிருந்து தகப்பனார் பணம் வசூல் செய்வதில்லை.
A teacher will never work without a salary.
ஆனால் ஒரு டீச்சரோ அவர்கள் சம்பளம் இல்லாமல் வேலை செய்வதே கிடையாது.
A person who works for a salary is not a father, he's a teacher.
சம்பளத்துக்காக வேலை செய்கிறவர் அவர் ஒரு தகப்பன் கிடையாது, அவர் ஒரு போதகர்.
Even in Christian work,
கிறிஸ்தவ ஊழியத்திலேயும் கூட
10,000 teachers but one father.
10,000 10,000 உபாத்தியார்கள் இருக்கிறார்கள், ஆனால் தகப்பனார் ஒருவர் தான்.
He says Timothy is one example like me, verse 17.
17 வசனத்தில் என்னைப் போல தீமோத்தேயும் உங்களுக்கு மாதிரியா இருக்கிறான் என்று சொல்கிறார்.
But some of you are proud, verse 18.
ஆனால் உங்களிலே ஒரு சிலர் இருமாப்படைந்திருக்கிறீர்கள்.
18 நான்
உங்கள் மத்தியில் வரும்பொழுது
I'm not going to listen to verse 19 all the words of these proud people.
இந்த இருமாப்படைந்தவர்களுக்கு பேச்சை நான் கேட்க போவதில்லை.
Because anybody can speak words.
யார் வேண்டுமானாலும் வார்த்தைகளை பேசலாம்.
The kingdom of God is power.
தேவனுடைய ராஜ்யமானது பலன்.
And I want to see how much power you have, not how many words you have.
எவ்வளவு வார்த்தைகள் இருக்கிறது என்று நான் அறிய மாட்டேன், எவ்வளவு பலன் இருக்கிறது என்று பார்ப்பேன்.
Like a father now.
இப்பொழுது நான் தகப்பனை போல நான் இருக்கிறேன் என்று
சொல்கிறார். He says in verse 21.
21 ஆம் வசனத்திலே.
As a father shall I take a stick and come to you, or do you want me to come in gentleness?
தகப்பனை போல பிரம்பை எடுத்துக்கொண்டு உங்களிடத்தில் வர வேண்டுமா, அல்லது அன்போடும் சாதத்தோடும் வர வேண்டுமா?
Paul was a very kind man, but he was also a strict man. Like
Paul, மிகவும் இரக்கமுள்ள மனிதனாக இருந்தாலும் கூட கண்டிப்புள்ளவராக இருந்தார். கண்டிப்புள்ள தகப்பன்மார்களை போல.
What the world needs today is fathers.
இன்றைக்கு இந்த உலகத்துக்கு தேவையெல்லாம் நல்ல தகப்பன்மார்கள்.
You are a servant of God.
நீங்கள் தேவனுடைய ஊழியராக இருந்தால்,
get rid of being a teacher and be a father.
உபாத்தியாயராக இருப்பதை நிறுத்திவிட்டு நீங்கள் தகப்பனை போல இருந்து விடுங்கள்.
God bless you.
தேவன் தாமே உங்களை ஆசீர்வதி.